الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور وقال الله تبارك وتعالى إن تصبروا وتتقوا لا يضركم كيدهم شيئا إن الله بما يعملون محيط وقال الله تبارك وتعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا فأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا بشروا ولا تنفروا أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மீன்களுடைய அவனை நம்பியிருக்கக்கூடிய விசுவாசிகளை பதவி உயர்த்துவதற்காக, அவர்களுடைய கண்ணியங்களை அதிகரிப்பதற்காக, நாளை சுயாமத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சுகந்திகள் இன்பங்களை மிக உன்னதமாக எங்களுக்கு கொடுப்பதற்காக பல வழிவுகளிலும் தேர்வுகளையும் பரீட்சைகளையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றான். உலகத்திலேயே ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு விடயங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியம் முதல் நோய் வரைக்கும் உள்ள எல்லா நிலைமைகளிலும் அடியார்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப, அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உணவு பொருளை வாங்கச் செல்வதாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் ஒரே தரத்திலே வாங்க மாட்டார்கள்.
யாருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் அவர்கள் அந்த பொருளை வாங்குகிறார்கள். மருந்து வாங்குவதாக இருந்தாலும் சிகிச்சை பெறுவதாக இருந்தாலும் ஒரே நிலையில் இருக்காது. அவரவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு அந்த நிலை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் எல்லோருடைய வாகனமும் ஒரே தரமாக இருக்காது. அவரவர்களுடைய தரத்துக்கு ஏற்ப அவர்கள் அந்த வாகனத்தை வித்தியாசப்படுகிறார்கள். இதுபோன்று ஒவ்வொன்றாக துனியாவில் உள்ள ஒவ்வொன்றையும் மனிதன் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப அவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹை நம்பி வாழக்கூடிய மனிதர்களுக்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவனுடைய ஜன்னத், அவனுடைய சுவர்க்கம், அது மட்டும் எல்லா மூமின்களுக்கும் ஒரே தரமாக இருக்க முடியாது. மூமினுக்கு மூமினது வித்தியாசமாகும். அடியார்களுடைய இபாதத், அடியார்களுடைய ஈமானின் பலம், அடியார்களுக்கு வரக்கூடிய நடியார்களுக்கு வரக்கூடிய நிலைமைகளை அவர்களை சமாளிக்கும் முறை, இவற்றை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூலியிலும் வித்தியாசம் செய்கின்றான். அல்லாஹுடைய பாதையில் முஜாஹதா செய்கின்றவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அவனுடைய வெகுமதிகளை 100 தரமாக பிரித்து வைத்திருக்கிறான். முஜாஹிதீன்களுக்கு மாத்திரம் 100 தரத்திலுள்ள சுவர்க்கங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். ஏனைய அமால்களுடைய தரம் எப்படி இருக்கும்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னத்தி மியாத தரஜா அஅதஹல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ். சுவர்க்கத்திலே 100 வகையான தரங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். 100 வகையான தரங்கள், 100 வகையான அந்தஸ்துகள், 100 வகையான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். அது யாருக்கென்றால், அல்லாஹுடைய பாதையில் யாரு சிரமப்படுகிறார்களோ, யாரு முஜாஹதா செய்கிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் தன்னுடைய உயிர்களை கொடுக்கிறார்களோ, யார் தன்னுடைய சொத்துக்களை இழக்கிறார்களோ, அவர்களுடைய தரத்துக்கு ஏற்ப கொடுப்பதற்காக. துனியாவிலே ஒருவருக்கொருவர் இருக்கிற வித்தியாசம் சின்ன வித்தியாசமாக இருக்கும். இவர் வாங்கிய பொருளும் அவர் வாங்கிய பொருளுக்கும் இடையே ஒரு சிறிய வித்தியாசம்தான். இவருடைய உடுப்புக்கும் அவருடைய உடுப்புக்கும் சிறிய வித்தியாசம்தான். இவருடைய மருந்துக்கும் அவருடைய மருந்துக்கும் சிறிய வித்தியாசம்தான். ஆனால் ஆகிராவில் அல்லாஹுக்காக உலகத்திலே தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கும் அந்த 100 தரங்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் இரண்டு தரஜாக்களுக்கு இடையில், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த தரஜாக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதன் மூலம் கொடுக்கின்றான்? இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை எங்களுக்கு நிரந்தரமாக தருவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அந்த அந்தஸ்துகளை, அந்த அனுபவிப்புகளை எதனை வைத்து அல்லாஹ் முடிவு செய்ய போகிறான்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடியார்களுடைய உறுதிப்பாட்டை வைத்துத்தான் அது முடிவாக போகிறது. அடியார்களுடைய இஸ்திகாமத் ஆக முக்கியமானது. அமல் செய்வது என்பது வேறு, செய்த அமலை நிரந்தரமாக செய்வது என்பது வேறு. அமல் செய்வதற்கு 10 விதமான முயற்சி தேவையாக இருந்தால், செய்த அமலை நிரந்தரமாக்குவதற்கு 100 விதமான முயற்சி தேவை. ஒரு மனிதனுடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்தான், அவனுடைய தொழுகையை கபூல் செய்திருக்கிறான், அவருடைய நோன்பை கபூல் செய்திருக்கிறான், அவருடைய குராத்தை கபூல் செய்திருக்கிறான், அவருடைய செலவழிப்பை கபூல் செய்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் அந்த அமலை அவருக்கு நிரந்தரமாக செய்யக்கூடிய வசதியை அல்லாஹ் செய்து கொடுப்பதுதான். அமலுடைய கபூலியத்துக்கு ஆதாரம் இஸ்திகாமத். யார் அமலிலே நிரந்தரமில்லையோ அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எடுபடவில்லை. ஒருவர் ரமலானில் தொழுதார், சவ்வாலில் இருந்து தொழுகை இல்லை. ரமலானில் பதிரை ஜமாத்துடன் தொழுதார், சவ்வாலில் இருந்து பஜ்ர் ஜமாத்துக்கு ஆள் இல்லை. என்னால் இவருடைய பஜ்ர் அல்லாஹ்விடத்தில் எடுபடவில்லை. நீங்கள் உங்களுடைய கடைக்கு ஒரு புதிய ஒரு ஊழியரை சேர்த்துகிறீர்கள். கடைக்கு ஒரு புதிய ஊழியர் வந்திருக்கிறார். அவருடைய செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை, நினைத்த நேரம் வருகிறார், நிறைய விடுமுறை பெறுகிறார், சோம்பேறியாக இருக்கிறார், என்ன முடிவு செய்வீர்? மாதம் முடியும் போது சம்பளத்தை கையிலே கொடுத்து வேறொரு இடத்தை பார்த்துக்கோங்க, இந்த பக்கமே வராதீங்க, பிடிக்க இல்லை, அவரை விற்கவே இல்லை, அவருடைய செயல் பிடித்திருக்கிறா. ஒரு மாதத்துக்கு பிறகு அல்லது மூன்று மாதத்துக்கு பிறகு சொல்லுவார், நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், சம்பள அதிகரிப்பு தருவோம், வசதியும் தருவோம். பிடித்தால் அவர் கடையில் இஸ்திகாமத்தாகிறார், பிடிபடவில்லை, கடையில் இருந்து அனுப்பப்படுகிறார். ஒரு மஹ்லூக்கே, ஒரு அடியான், இன்னொரு அடியானை அவருடைய செயலில் திருப்தி கண்டு நிரந்தரமாக்குகின்றான் என்றால், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இபாதத்தில் இஸ்திகாமத்தை கொடுப்பதும் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு ஆதாரமாகும். ஒரு அமல் படித்துட்டாங்க, ஆயிரம் நூறு இருநூறு தேவையில்லை, ஒரு அமலை சொல்லிட்டாங்க. துல்லடி அல அமல், அந்த அமல் எவ்வளவு வலுவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், அந்த அமலுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும் என்றால், என்னை சுவர்க்கத்துக்கு அனுப்பணும், நரகத்தில் இருந்து தூரமாக்கணும். இது சொன்னார்கள், ஈமானை சீராக்குங்கள், அந்த ஈமானை இஸ்திகாமத்தாக இருங்கள், கலிமாவை எந்த நிலையிலும் விடாதீர்கள், அல்லாஹை பரிபூர்ணமாக நம்பினேன், ஈமான் கொண்டே ஈமானில இருங்கள், பிறகு எந்த நிலையிலான் வந்தாலும் பயந்து அசையாது, அதிலே இஸ்திகாமத்தாக இருங்கள், சுவர்க்கம் நுழையலாம். இஸ்திகாமத்தாக முக்கியம். ஆகவேதான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அடியார்களை யாரெல்லாம் அமல்களில் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ, இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், செல்வத்திலும் ஏழ்மையிலும், படிப்பிலும் அறியாமையிலும், ஆட்சியிலும் பாவர நிலையிலும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் குறைபாடு செய்யாமல் யார் இருந்தார்களோ, உலகத்தில் இருந்து உயிர் பிரிய முன்னாலேயே அவர்களுடைய சுவர்க்கத்தை பார்க்காமல் மௌத்தாக மாட்டார்கள். இஸ்திகாமத்துள்ளவர்களுக்கு சக்கராத்திலே சுவர்க்கம் சொல்லப்படும், மற்றவர்கள் மரணத்துக்கு பிறகுதான் சுவர்க்க செய்தியை கேட்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் ஸும்ம ஸ்தகாமு, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று மனிதன் சொல்லுகிறான், நான் முஸ்லிம், நான் ஒரு முஃமின், நான் அல்லாஹை நம்பியவன், ரசூலுல்லாஹுடன் முஹப்பத்துள்ளவன், ரசூலை தலைவராக ஏற்றவன் என்று சொல்லவில்லை, அதிலே இஸ்திகாமத்தாகிறார், ஈமானிலே உறுதியாகிறார், நிலைமைக்கு நிலைமை மாறுறார் இல்லை, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தீனை விடுகிறார் இல்லை, சோதனை வரும்போது பள்ளிக்கு பிரியாவிடை கொடுப்பதில்லை, சந்தோஷம் வந்தால் மட்டும் மஸ்ஜிதுக்கு வருவதில்லை, இஸ்திகாமத்தாக இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், இவருடைய சக்கராத்திலே மலக்குகள் இறங்குவார்கள். அது எந்த மலக்குகள்? இவருக்கு ஆறுதல் சொல்லும் மலக்குகள். உலகில் உள்ள எந்த படித்தவருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமை அது. சக்கராத்திலே எவ்வளவு பெரிய பண்டிதரும் மௌத்தாகிறவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, ஜனாதிபதிக்கும் சொல்ல முடியாது, மன்னருக்கும் சொல்ல முடியாது, கோடீஸ்வரருக்கும் சொல்ல முடியாது, கலாவிற்கும் சொல்ல முடியாது, யாருக்கும் மரணிக்கிறவரின் நிலைமை தெரியாது. அவருக்கு ஆறுதல் சொல்ல வருகிறவர்கள் மலக்குகள். என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்சனூ, அல்லாஹ் தஹாஃபு, போற இடத்தை பற்றி பயமா, கபரு என்ன ஆகும் என்று பயமாக இருக்கா, கபருக்குள்ளே நெருப்பு வரும் என்று பயமா, பாம்பு வந்துடும் என்று பயமா, கபரு நெருக்கி கசக்கி போட்டுடும் என்று பயமா? பயப்படாத. ஏன்னத்தில் உலகத்தில் சுவர்க்கம் கிடைக்கும் 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 என்று எத்தனாயிரம் முறைகள் நீ அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாயோ, அந்த சுவர்க்கம் இதோ கிடைக்கப் போகிறது, சந்தோஷப்படு, உயிர் பிரியவில்லை, சுவர்க்கத்தினுடைய செய்தி காலுக்கு கிடைக்கிறது. வலா தஹ்சனூ, மனைவியை பிள்ளைகளை குழந்தைகளை வீட்டை சொத்தை எல்லாம் விட்டுட்டு போகிறேன், யாருதான் அதை பிடிக்கப் போகிறார்கள் என்று உனக்கு கலக்கவா? கலக்கம் வேண்டாம். நாங்கள் அவற்றை பாதுகாக்கிறோம். நஹ்னு அவ்லியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆகிரா. உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் நீ செய்ததை எல்லாம் நீ செய்ததாக நினைத்தாயா? வந்த செல்வம் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம், வீடுகள் எல்லாம் உனக்கு தானாக வந்தது என்று நினைத்தியா? உனக்கு பின்னால் உதவியாக நாங்களே நின்றோம். உனக்கு சொல்வார், நஹ்னு அவ்லியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆகிரா. இதனால் அல்லாஹ் உலகத்தில் அடியார்கள் தீனுடன் இணையும் போது, கலிமாவுக்கு பாடுபடும் போது, தொழுகையாளியாக வரும்போது, தஹஜ்ஜு தொழும்போது, துஆ செய்யும்போது, ஜிக்ரும் இஸ்திக்பாரும் செய்யும்போது, மஸ்ஜிதுடன் தொடர்புபடும் போது, இந்த செயல்கள் எல்லாம் போலியா உண்மையா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அடிக்கடி மூமின்களுக்கு இஸ்திகாமத்துடைய சோதனை வரும். ஆண்களையும் சோதிப்பான், பெண்களையும் சோதிப்பான். நிற்கிறோமா, வெற்றி ஓடுகிறோமா என்று பார்ப்பான். எந்த வழிகளில் சோதிப்பான்? மூமின்களுக்கு மூன்று வழிகளில் சோதனை வரலாம். மூமின்களுக்கு மூணு வழிகளில் சோதனை வரலாம். எங்களுடைய உறுதியை அல்லாஹ் பரீட்சிக்கலாம். தனிப்பட்ட ரீதியிலும் வரலாம், குடும்ப ரீதியிலும் வரலாம், ஊர் ரீதியிலும் வரலாம், சமுதாய ரீதியிலும் வரலாம். எங்களுடைய இஸ்திகாமத்தை அல்லாஹ் சோதிக்கின்றான். சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகிறீர்கள், தண்டிக்கப்படுவதில்லை, சோதிக்கப்படுவீர்கள். தண்டனை காபிருக்கு, தண்டனை பாவிக்கு, ஈமான்தாரிக்கு வருவது சோதனை. தண்டனையால் அழிவான், சோதனையால் எழுப்புவான். பரீட்சையினால் யாரும் கீழே விழுகிறதில்லை, பரீட்சையினால் அடுத்த வகுப்புக்கு போறது, பரீட்சையினால் அடுத்த அந்தஸ்தை பிடிப்பது. அல்லாஹ் மூமின்களை சோதிக்கிறான் அடுத்த பதவியை கொடுக்க, அந்தஸ்திலே ஏற்ற. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க சோதிக்கப்பட்டே ஆகுவேன். உறுதியாக சொல்லுகிறான், சந்தேகப்படாதீர்கள், இந்த சோதனை வரும். இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அத்துர்ருல் மன்சூர்ல இமாம் இப்னு அபி ஹாதிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய இஸ்னாதின் வாயிலாக இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். சோதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது எல்லா மனிதர்களையும் பார்த்தல்ல. யார் ஈமானுக்காக முன்னின்று உழைக்கிறார்களோ அவர்களை பார்த்து, யார் மக்களுக்கு நலனை ஏவி தீமையை தடுக்கும் தீன்பணி செய்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் இந்த ஆயத்து விசேடமாக பேசுகிறது. சோதனை வரும், பதவி உயர. என்னென்ன வழிகளில் வரலாம்? முஸ்லீம்களை எல்லாம் என்னென்ன வழிகளில் சோதிக்கலாம்? மூணு வழிகளில் சோதிக்கலாம். அம்வாலிக்கும், பொருளாதார ரீதியான சோதனை, பொருளாதார ரீதியான சோதனை. உடல் ரீதியான சோதனை, நோயும் மரணமும். வலதஸ்மின்னவீன ஊத்துல் கிதாப் மின் கப்லிக்கும் வமினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா. உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதிகள், நசாராக்கள், யூத கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கும் முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களோ, எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், சிறுக்கு வைக்கிறவர்களிடமிருந்து மனம் நோகிறபடி செய்திகள் காதுக்கு கேட்கும், உள்ளத்துக்கு குத்துறது போல வார்த்தைகள் கேட்கும். அதன் கசியரா, அதிகமான நோயினை தரும் வார்த்தைகள் அவர்கள் சொல்லுவதை கேட்டு மனவேதனை படுவீர்கள். சோதனை வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூணு வழிகளிலும் சோதித்திருக்கிறார். பொருளாதார ரீதியான சோதனை. எத்தனை சஹாபாக்கள் தீனுடைய பணி செய்யும் போது இந்த சோதனைக்கு முகம் கொடுத்தார்கள். நபிமார்களுக்கு பிறகுள்ள ஆகப்பெரிய ஈமான்தாரை செய்த அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் ஆகப்பெரிய ஈமான்தார். கருத்துவத்துவையே கிடையாது. அனைத்து நபிமார்களுக்கும் பின்னால் எல்லா உம்மத்துகளிலும் உள்ள ஆகப்பெரிய ஈமான்தாரை செய்த அபூபக்கர். வரலாறு என்ன சொல்கிறது? இவருக்கு மக்காவில் இருந்த கடைகள் மட்டும் 8. விடவே வியாபாரி, திறமையான வியாபாரி, ஆழமாக சிந்தித்து வியாபாரம் செய்யும் ஆற்றலுள்ளவர், தத்துவங்கள் தெரிந்தவர். இவர் முஸ்லிமாகிறார், அல்லாஹை நம்புகிறார், ரசூல் சொல்லுகின்ற வார்த்தைகளை தாய்வந்தை சொல்லுவதை விட மதித்தார், நம்பினார். அல்லாஹ் அவருடைய பார்வைக்கு தீனுடைய தேவைகளை காண்பித்தான். முன் வருகிறாரா? பணம் கையில் இருக்கிறது, பணம் சேப்பில் இருக்கிறது, தீனுக்கு ஆபத்து வருகிறது, பணத்தை வீசுகிறாரா? பாதையில் போகும்போதே அடிமைகள் மணலிலே உருட்டி உருட்டி அடிக்கப்படுகின்ற காட்சியை அவர் தபூபக்கிறது எல்லாரும் பார்க்கிறார். அந்த அடிமைகளின் எஜமானர்கள் அடிக்கிறார்கள். அடிக்கின்ற காரணம் வேறொன்றுமல்ல, அவர்கள் செய்த ஒரே குற்றம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னதுதான். அல்லாஹ் கண்ணுக்கு காண்பிக்கிறான். உணர்ந்தார்கள் அதன் தபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ் என்னுடைய பணத்திலே சோதனை நடத்துகிறான், கொடுக்கிறேனா பிடிக்கிறேனா? அந்த செல்வம் இந்த இடங்களிலே செலவழித்து அந்த மூமின்களை பாதுகாப்பதற்கென்பதை நான் உணர்கிறேனா இல்லையா? அல்லாஹ் சோதித்தான். உணர்ந்த மாத்திரத்திலே அந்த எஜமானர்களை சந்திக்கிறார். உங்களுடைய அடிமையை வாங்கப் போகிறேன், என்ன விலை? உண்மையான பெருமதியை விட பல மடங்கு வேண்டுமென்றே கூட்டிச் சொல்வார்கள். ஆனால் பயங்கவில்லை. அடிமை வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வை நம்பிய ஒரு மனிதனின் உயிரை பாதுகாக்க பணத்தை கொட்டுகிறார். சிறுத்தவருக்கு முதலாவது நபரை தனது ஹலாலான பணத்தினால் மீட்டெடுக்கிறார். அவர் யார்? குறைசி அல்ல, குறைசி அல்ல, மக்கி அல்ல, மதனி அல்ல, முஹாஜிர் அல்ல, அன்சாரி அல்ல, ஒரு அஜமி நாட்டில் இருக்கும் கருப்பு உதடு தொங்கிக் கொண்டிருக்கிறது, கருப்பாக இருக்கிறார். பார்க்கிறவர்களை ஒருமுறை பார்த்தால் மறுமுறை பார்க்க விரும்ப மாட்டார். அப்படியான அலங்கோல கோலத்தில் இருக்கும் பிலாலுல் ஹபஷியை தன்னுடைய பணத்தை கொண்டு வாங்குகிறார். குர்ஆன் என்ன அறிவித்தது தெரியுமா? அபூபக்கர் நரகத்திலிருந்து தப்பிவிட்டார். ஒரு ஹதரத் பிலாலுக்கு கொடுத்த பணம் ஹதரத் அபூபக்கரை நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பாதுகாத்தது. ஹதரத் பிலாலுக்கு வீசிய பணம் நரக நெருப்பு அவரது உடலை தீண்டாமல் பாதுகாப்பு கவசமாக மாறியது. சூறாவளி அல்லாஹ் சொல்லுகிறார், நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்படுவார். யார் தக்குவாதாரி? எல்லா தக்குவாதாரியும் இந்த ஆயத்து சொல்லவில்லை. தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்ற அல் அத்துகா என்று சொல்லியிருப்பது ஹஜ்ரத் அபூபக்கரை தான். சூரா சொல்கிறது, பொருளாதாரத்தில் சோதனை வருகிறது, பாரிய வெற்றி. சி அல்ல, பி அல்ல, ஹஜ்ரத் அபூபக்கர் பொருளாதார சோதனையில் ஏ வெற்றி பெற்றார். நரகத்திலிருந்து பாதுகாப்பு. ஒன்று பின் ஒன்றாக, ஒன்று பின் ஒன்றாக கடைகள் மூடப்படுகிறது. மூமின்களுடைய உடல் அதாவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. அதோ சைதுன அபூபக்கர் ஹிஜ்ரத்து செல்கிறார்கள் மதீனாவுக்கு. 8 கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம் செய்ய தெரியாததல்ல, வருகின்ற வருமானத்தை விட தீனுடைய தேவை அதிகம். தபூக் யுத்தத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். நீண்ட தூரம், சூடான காலம், பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கின்ற நேரம், லட்சக்கணக்கான எதிரிகள் ரோமர்கள் குவிந்திருக்கிறார்கள். பணம் உள்ளவர்கள் செலவழியுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் அபூபக்கருடைய பொருளாதார நிலைமை. எல்லா இடங்களிலும் எண்ணெய் முந்துகின்ற ஹஜ்ரத் அபூபக்கரை இன்று நான் வெல்லணும், இன்று வெல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம். தனது சொத்திலே பாதியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பரீட்சை நடைபெறப் போகிறது, நேர்முக பரீட்சை. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உமர் நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள், இருக்கிற சொத்திலே பாதி, சொத்திலே பாதியே கொண்டு வந்திருக்கிறேன். கருணையுள்ளம் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வி ஹஜ்ரத் அபூபக்கருக்கு போட்டிருந்தால் இரண்டாம் இடம்தான். ஆனால் கேள்வி மாறுகிறது. அதே தபூபக்கிடத்திலே கேட்கிறார்கள், வீட்டிலே எவ்வளவு விட்டு வந்தீர்கள்? இவருக்கு கேள்வி எவ்வளவு கொண்டு வந்தீர்கள், அவருக்கு கேள்வி வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்து வந்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ்வை நம்பினால் அவன் உதவி செய்வான். இதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எனது மனைவி மக்களுக்கு கொடுத்து அவர்களை வெறுமனே விட்டு வந்திருக்கிறேன். புகாரியில் இருக்கும் செய்தி. சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் இன்று கிடைத்த சந்தர்ப்பத்திலே நான் தோற்றுவிட்டேன், இனி ஹஜ்ரத் அபூபக்கரை முன்பு எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது. என்ன நடக்கிறது? இந்த பொருளாதார சோதனை, பொருளாதார சோதனை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு அவர்களை எங்கு விட்டதென்றால், நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், அபூபக்கர் சுவனத்தின் எட்டு வாயில்களையும் உங்களை சுவர்க்கத்துக்கு வர சொல்லி கூப்பிடும். மஹ்ஷர் மைதானத்திலே நாம் சுவனமா நரகமா என்று மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சுவர்க்கம் போவது பிரச்சனை அல்ல, எந்த வாயிலால் போவதென்பது இவருக்கு பிரச்சனை. பொருளாதார ரீதியான அந்த அதில் தபூபக்கர் மட்டுமல்ல, அதற்கு சமமாக ஒரு பெண்ணுக்கும் அல்ல பொருளாதார சோதனை தான். யாரும் அல்ல, ஹதரத் ரசூலை முதல் முதலாக ஈமான் கொண்ட பெண்மணி சையிதா கதீஜா ரலியல்லாஹு தஆலா. பெரும் செல்வச்சீமான். மக்காவில் உள்ள அதிகமான ஏழைகள் இஸ்லாத்துக்கு வர ஹஜரத் ஹதீஜாவின் பணம் காரணமானது. ஷாவுக்கு வேண்டுமா, சிரியாவுக்கு வேண்டுமா, பலஸ்தீனுக்கு வேண்டுமா, திஹாவாவுக்கு வேண்டுமா, யமாவாவுக்கு வேண்டுமா, அவருடைய வியாபார குழுக்கள் போய்கொண்டே இருந்தது. அந்த வியாபார குழுவில் ஒரு தொண்ட ஒரு ஒரு ஊழியராக கடமையாற்றியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுத்து செல்வம். முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, ஒரு நாள் சஃபாவுடைய மலைக்கு மேலே ஹஜ்ரத் ரசூலும் மனைவி ஹஜ்ரத் ஹதீஜாவும் பெண் பிள்ளைகளும் வாடிப்போய் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அனுப்புகிறான் அலைஹிஸ்ஸலாம். கேட்டார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன குடும்பமே வாடிப்போய் நிற்கிறது, வல்லதி நஃபி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். மூன்று நாட்கள் கழிந்து விட்டது, வீட்டிலே ரொட்டி சுட மாவோ குழம்பு செய்வதற்கு ஒரு கரியோ எதுவுமே கிடையாது, பசித்திருக்கிறோம். கேட்டார்கள், மனைவியுடைய செல்வம் எல்லாம் எங்க போச்சு? மக்காவில் பெயர் போன ஒரு செல்வந்த பெண்மணி அல்லவா, எங்கே ஹதீஜாவுடைய செல்வம்? சொன்னார்கள், பரீட்சையில் அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள். அன்ஃபகத்ஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவழித்து விட்டார்கள், அனைத்தையும் செலவழித்து விட்டார்கள். என்ன பதில் வந்தது? பொருளாதார சோதனை ஏ இந்த தரத்திலே அதற்கு மேல் சித்தி. சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மனைவி ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் ஸலாம் சொல்ல சொன்னார். அல்லாஹு யுக்ரியஹ ஸலாம், அல்லாஹ் சலாம் சொல்ல சொல்வது என்பது சின்ன விடயமா? எங்களுக்கு எத்தனை பேர் சலாம் சொல்வாங்க? நானா சலாம் சொல்லி அனுப்புகிறார், தம்பி சொல்லி அனுப்பினார், மௌலவி சொன்னார், முஃப்தி சொன்னார், காரி சொன்னார், இந்த எல்லாரும் சலாம் சொல்வது ஒன்று, நபிதான் சலாம் சொல்லி அனுப்புவது வேறு, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புவது வேறு. அல்லாஹ் சலாம் சொன்னால் என்றால் அர்த்தம் வலைஹி சலாம் என்று பதில் சொல்வதல்ல. இதற்கு பிறகு பயப்பட வேண்டிய நிலைமை உங்களுக்கு இல்லை என்ற செய்திதான் அந்த சலாத்தில் இருக்கிறது. உலகிலும் ஹதீஜாவுக்கு பயமில்லை, சக்கராத்திலும் இல்லை, கபரிலும் இல்லை, கேள்வி கணக்கிலும் இல்லை, மஷரிலும் இல்லை, சிராத்தை கடக்கும் போதும் இல்லை, சுவனமா நரகமா அந்த பயமும் இல்லை. அஸ்ஸலாம் அந்த சொல்லுக்கு அடுத்ததே அல் அமான், பாதுகாப்பு. பொருளாதார சோதனையில் வெற்றி பெற்ற சஹாபி பெண்கள் மேலும் சொன்னார்கள், கஸ்பன் ஒரு வகையான விசேட முத்து இருக்குது, அதனால் ஒரு பிரமாண்டமான மாளிகை ஹதீஜாவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாளிகை இருக்கும் இடத்தில் இறைச்சல்களோ சத்தமோ இருக்காது, சலாம் என்ற வார்த்தை மட்டும்தான் கேட்கும். அந்த மாளிகை ஹதீஜாவுக்கு தயார் என்று சொல்லுங்கள். இஸ்திகாமத்தை அல்லாஹ் சோதித்தான், வெற்றி பெற்றார்கள். உலகில் இருந்து சுவர்க்க செய்தியை வாங்கிக் கொண்டே கபருக்கு பயணமானார்கள். இரண்டாவது, இன்னும் சிலரை அல்லாஹ் உடல் ரீதியாக சோதிப்பார், தீனுக்கு நெருங்க நெருங்க உடல் ரீதியான சோதனை, அவரையும் சோதிப்பார். அவருடன் இருப்பவர்களை மரணிக்க செய்வதன் மூலமும் சோதிப்பார். வருகின்ற மரணங்கள் சோதனைகள், வருகின்ற நோய்கள் சோதனைகள். யாருக்கு? ஈமான்தாருக்கு. அவருடைய உறுதியை அல்லாஹ் சோதிக்கிறார். முஸ்தகீமா இல்லையா, நிலைமையை கண்டு நடுங்கி தீனால் தான் இந்த சோதனை வந்தது என்று தருகிறாரா? இல்லை, அல்லாஹ் என்னை அணைத்திருக்கிறான், என்னை நெருக்கிக் கொண்டான், நானும் இன்னும் நெருங்கிடும் என்று முன்னே வருகிறாரா? ஆகவேதான் சஹாபாக்கள் நோயுடைய நிலையில் அல்லாஹுடைய தொடர்பை இன்னும் கூட்டினார்கள். நோய் வருகிறது, இபாதத் அதிகம், காலை இழுத்துக் கொண்டு தப்பிலே வந்திருக்கிறார். யார்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊடக்கால் பஜாருக்கு போக முடியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் உஹதுக்கு தஸ்கீல் நடக்கிறது, அவரால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அல்லாஹ் சோதிக்கிறான். ஊனக்கால் உள்ளவர் சுவர்க்கத்துக்கு நடந்து போகின்ற காட்சி. ஆகவேதான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சஹாபாக்களுக்கு நோய் வந்திருக்கிறதாக சொல்லும் போதே அவரவருடைய ஈமானுடைய தரத்துக்கு ஏற்ப வழிகாட்டினார்கள். நோயாளிக்கு இரண்டு வகையான வழிகாட்டல் இருக்கு. ஆக பெரிய தரஜா, இது எல்லா வசதிகளாலும் தாங்கிக் கொள்ள முடியாது, ஆனால் அதற்கு பதவி அதிகம், அந்தஸ்து அதிகம். யாருக்கு நோய் வந்திருக்கிறதோ அந்த நோயை அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் வாய் திறந்து சொல்லக்கூடாது. அவுலியா அல்லாஹ்வுடைய தரஜாய். வைத்தியரிடமும் வேண்டாம், மனைவியிடமும் வேண்டாம், தாயிடமும் வேண்டாம். தஹஜ்ஜுதிலே அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் அடிக்கிறார். ஹஜ்ரத் அய்யூபை போன்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்தர், பெரும் தங்கடம் என்ன பிடிச்சிருக்கிறியா அல்லாஹ். அழுதார்கள் ஹஜ்ரத் அய்யூப். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா வஜதுனாஹு ஸாபிரன் நிஅமல் அப்த். அய்யூபை ஒரு பொறுமைசாலியாக கண்டோம், நல்ல ஒரு மனிதன் அவர், நல்ல நோயிலும் அல்லாஹ்விடத்தில் மீண்டவர். அதில் ஜக்கரியாவுக்கு 120 வயது, பிள்ளையே இல்லை. அவர் மௌத்தானால் நபிமார்களுடைய பரம்பரை துண்டிக்கப்படும். யாரிடத்தில் போய் அழுதார்கள்? எந்த வைத்தியர்கள் போனார்கள்? போகவில்லை, பல வருடங்கள் தஹஜ்ஜுதில் அழுதார்கள். அல்லாஹ் சூரா மரியமிலே சொல்லுகிறார், ரகசியமா அல்லாஹ்விடத்தில் அழுது சொன்னார், எனது உடல் எல்லாம் பலகீனப்பட்டு போய் ரோமங்கள் எல்லாம் பழுத்து கிழவனாகி போய்விட்டு, ஆனாலும் நீ துஆவை தட்டிடுவாய் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. குழந்தை கிடைக்கும். 125 வயது ஹதரத் ஜக்கரியாவுக்கு, மனைவிக்கு 90 தாண்டிடுச்சு. அல்லாஹ் ஹதரத் யஹ்யாவை குழந்தையாக கொடுத்தான். அலனும் அல்லாஹ்விடத்தில். புகாரி ஷரீஃபில் இருக்கிற ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்ணுடைய இஸ்திகாமத்தை அல்லாஹ் நோயினால் சோதித்தான். அந்த பெண்ணுக்கு காக்கை வலிப்பு. ஆண்களுக்கு வந்தாலே தாங்க முடியல, பெண்களுக்கு பாதையில் வந்து விழுந்தா எவ்வளவு அவமானம். காக்க வலிப்பு. சொன்னார்கள், யார சுடர்வா, இன்னி உத்தரா கொஞ்சம், எனக்கு காக்க வலிப்பு நோய் வருது. அந்த நோயை குணமாக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய். நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுக்கு முன்னால் இரண்டு தேர்வுகளை வைத்தார்கள். ஏ பெண்ணே, நீ இந்த நோயை பொறுக்க தயார் என்றால் அல்லாஹ்விடத்தில் உனக்கு சுவர்க்கம் வாங்கித்தர நான் பொறுப்பு. அப்படி இல்லை, துஆ செய்கிறேன் அந்த நோய் குணமாகலாம், சுவர்க்கத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த பெண் என்ன சொல்லுச்சு, யார சொல்லலாம், நோயை பொறுக்கிறேன், ஆனால் ஒரு விஷயத்துக்கு துஆ செய்யுங்க, நான் விழுந்து கீழே கால்களை அடிக்கும் போது எனது உடல் எனது உடைகள் அங்கும் இங்கும் போய் அவுரத்து வெளியில தெரியுது, அவுரத்து தெரியாமல் இருக்க துஆ செய்யுங்க. கஷ்டத்தை தாங்குறேன் ஆனால் பரிதாப கலத்த மாட்டேன், அதற்கு துஆ செய்தார்கள். அந்த பெண்ணை காணும் போதெல்லாம் ஹதரத் இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், உங்களுக்கு சுவர்க்கவாதி ஒன்றை காட்டவா, அதோ பாருங்கள் அந்த கருப்பு நிறப்பன். நோய் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நோயை பொறுத்து சுவர்க்கம் வாங்கிக் கொண்டவர். புகாரியில் இருக்கிற இம்ரான் இப்னு ஹுசைன் நபி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் அவருக்கும் நோயினால் இஸ்திகாமத்தில் சோதித்தான், அவருக்கு என்ன வந்தது, மூலத்திலே கன்சர், மூலத்திலே கன்சர். அந்த ஜமானில் இந்த கன்சர் என்ற பெயர் அந்த காலத்தில் அறிமுகம் இல்லாததனால் மூல வியாதி, மூல வியாதி என்ற வார்த்தை பாசூரா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்த வைத்தியத்தை பார்க்கும்போது கன்சர் போன்ற ஒரு பயங்கர நோய் வந்திருப்பதை உணரலாம். லேசான வருத்தம் அல்ல, லேசான கஷ்டம் அல்ல, இந்த கஷ்டத்தை யாரிடத்திலும் சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். புகாரியில் இருக்கிறது, நான் எனது கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டிருக்கும் காலத்தில் எனது வீட்டுக்கு மலக்குகள் வந்து சலாம் சொல்லுகின்ற அந்த சப்தம் எனது காதுக்கு கேட்டது. நோயை பொறுத்தார், புகாரியில் இருக்கிறது, மலக்கு சலாம் சொல்லுகிறார் இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு ரலி அல்லாஹு அன்ஹு. தாங்க முடியல, மருத்துவம் செய்கிறார், மருத்துவம் செய்வதும் இஸ்லாமிய முறைதான், ஆனால் இரண்டாவது படித்தரம் மருத்துவம் செய்ய போகிறார், வருகின்ற சலாம் நின்றுச்சு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இரண்டாவது அந்தஸ்து தான் அல்லாஹுடத்தில் இரண்டு ரகாத்து தொழுது துஆ செய்துவிட்டு தர்மம் செய்து சதகா கொடுத்துவிட்டு மருத்துவரிடம் போவதே. முஸ்லிம்கள் மருத்துவம் செய்வது சுன்னத்து தானே என்று மருத்துவரிடம் போகிறார்கள், ஆனால் மருத்துவத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன முறைகளை கைவிடுகிறார்கள். இதனால் மருத்துவம் செய்து தோல்வி கண்டவர்கள் பல, முறையாக மருத்துவம் செய்யல. இதனால் வைத்தியருக்கு ஏதல்ல, இவனுக்கு என்ன நோய், என்ன மருந்து செய்யணும், செக் பண்றார், திரும்ப திரும்ப ரத்தமா குருதியா ஹார்ட்டா செக் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். வைத்தியர்களுக்கு என்ன நோய் என்றே பிடிக்க முடியல. ஏன், வைத்தியருக்கும் உதிக்க வைக்கணும் அல்லா. அல்லாஹுவை மறந்து வைத்தியரிடம் ஓடினியா, அல்லாஹ் வைத்தியருடைய சிந்தனையை நிறுத்தினால் 10 ரூபாவில் முடிகிறது, 10,000 முடிஞ்சது. எத்தனை பேர் அப்படி பல கோடி காசு கட்டி மையத்தை தூக்கிட்டு வர்றான் ஹாஸ்பிட்டல் இருந்து, அது ஒரு பெருமை தேவை. அல்லாஹ் நெருங்கல்ல, துனியாவும் நஷ்டம் ஆகிறாவும் நஷ்டம். நோய் வந்துருச்சா, அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய், யாவா மருத்துவமனைக்கு போக போகிறேன், உன்னிடத்தில் தான் ஷிஃபா இருக்கிறது, நீ ஷிஃபாவை தந்தது கலந்து வச்சிடாதே ஆரோக்கியத்தை தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜாவூ மருந்தாக்கும் பிசதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவால மருந்து செய்யுங்க. இது உலகத்தில் யாரும் இந்த மருத்துவத்தை சொல்லித்தர மாட்டார்கள். ஆபரேஷன் என்று சொல்வார்கள், அந்த மருந்து என்பார்கள், சிங்கப்பூர் என்பார்கள், மெட்ராஸ் என்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஹக்கால மருந்து, உனது நோய்க்கு, உனது மகளின் நோய்க்கு, உனது மனைவியின் நோய்க்கு தர்மம் ஒரு மருந்தாகும். சஹிஹான ரிவாயத். இதற்கு முன்பு பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அரபு நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய செல்வந்தர், அவருடைய 3-4 வயதான ஒரு மகள் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறார். கலகலப்பாக வீட்டிலே ஓடித்திருந்து சப்தம் போட்டு பெற்றோரை மகிழ்வித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை திடீரென்று கோமா நிலைமைக்கு போவதென்பது எந்த அளவுக்கு பாரமான ஒரு விஷயம். வீடே நோயானது போல மாறிடுச்சு. வைத்தியசாலையில் அனுமதிக்கிறார்கள், வைத்தியர்கள் திரும்ப திரும்ப பரீட்சிக்கிறார்கள், என்னவென்றே வைத்தியர்களுக்கு புரியல. காலையில டெஸ்டிங், மாலையில டெஸ்டிங், எல்லாம் எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழே அந்த அறிஞர் அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அதற்கிடையில் ஒரு நண்பர் அவருடன் தொடர்பு கொள்கிறார். அல்லாஹ் தடுமாற்றத்தின் போதே வழிகாட்ட நல்லவர்களை எங்களுக்கு காட்டி தருவதும் அவனுடைய ஒரு கிருபைதான். வழிகாட்டல் இல்லாமல் எவ்வளவு பேர் வழி தவறி போயிருக்கிறார். வழிகாட்ட ஆள் இல்லை. அவர் சொன்னால் நீங்க சதக்கா கொடுத்தீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவினால் மருந்து செய்யுங்கள் என்றார்களே, குழந்தைக்காக சதக்கா கொடுத்தீர்களா? அவர் சொன்னாராம், நோய்வாய்ப்பட்டதிலிருந்து சதக்கா கொடுக்கிறேன். அவர் சொன்னார், அப்படி கொடுத்து போறாரே, அப்படி கொடுத்து போறாரே, சதக்கா நோய் குணமாகணும் என்று துவா செய்துட்டு சதக்கா கொடுங்க. அப்படியே செய், இரண்டு நாள் மூன்று நாள் சதக்கா கொடுத்தார், ஆனால் குழந்தையின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்பமே மையத்த போல் ஆகிருச்சு. கண்ணீரும் கம்பளமாக எல்லோரும் இருக்கிறார்கள். திரும்ப அந்த நண்பரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சதக்கா கொடுத்தும் நிலைமையில் வித்தியாசம் இல்லை. கேட்டார், எவ்வளவு கொடுத்தீங்க? இவர் அளவை சொன்னார். சொன்னார், சதக்கா அப்படி கொடுக்கிறது இல்லை, உங்களோட வசதிக்கு ஏற்ப சதக்கா அமையும். நீங்க பிச்சைக்காரன் கொடுக்கிறது போல சதக்கா கொடுத்தா எப்படி சதக்காவா? பழைய உலவாக்கள் சொல்வார்கள், நோய் குணமாக கொடுக்கும் சதக்கா கொடுக்கிறவருக்கு வருத்தத்தை கொடுக்கணும். இவ்வளவு கொடுக்கணுமா? மனம் வேதனைப்படணுமா? மனதுக்கு அழுக வரணுமா? இவ்வளவு கொடுத்துட்டே, அதுதான் அசல் சதக்கா. இப்பொழுது உணர்கிறார், மறுநாள் காலையில் அவருடைய வாகனம் நிறைய உணவை இறைச்சி மாவிசவர்கள் பணமெல்லாம் எடுத்துக் கொண்டு அந்த நகரில் உள்ள ஏழைகளை தேடி தேடி சந்துகளிலும் வீடுகளிலும் தெருக்களிலும் உள்ள ஏழைகளை தேடி தேடி அந்த பொதிகளை கொடுக்கிறார். சில இடங்களில் அவர் பார்த்தார், அந்த மக்கள் யாரிடத்திலும் யாசிக்காதவர்கள், தேவையுள்ளவர்களானால் கைநீட்டாதவர்கள், மானத்தை பாதுகாக்கிறவர்கள். இவர் பொதிகளை கொடுக்கும் போதே அவர்களுடைய கண்களினால் கண்ணீர் கொட்டுகின்ற காட்சியை பார்த்தார். கண்ணீருடன் அவர்கள் துவா செய்தார்கள். திரும்பி மருத்துவமனைக்கு வருகிறார். கோமா நிலையில் இருந்த மகள் எழும்பி கட்டிலில் உட்கார்ந்திருக்கிறார். சதக்கர சூழ்வா அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, அடுக்கிக் கொண்டே போகலாம். மூணாவது வகையாக அல்லாஹ் எதிரிகளை ஏற்ற வச்சும் எங்களை சேமிப்பான். எதிரி அல்லாஹுக்கு ஏசுவான், எதிரி ரசூலுக்கு ஏசுவான். எங்களுக்கெல்லாம் இது புதியதல்ல. எங்களுடைய குர்ஆன் இது போன்ற ஏராளமான சம்பவங்களை சொல்லியிருக்கிறது. இந்த மூன்று வழிகளும் எங்களுடைய உறுதியை சோதிப்பதற்கு தருவதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மூன்று நிலைமைகளும் வந்தால் சபுர் செய்யுங்கள், பொறுங்கள். இன் தஸ்பிரூ, பொறுத்தீர்கள் என்றால் இன்னும் என்னென்ன பாவங்கள் நடக்கிறது என்பதை தேடி பார்த்து அந்த பாவங்களை விட்டு தொழுகையிலும் ஜிக்ரிலும் இன்னும் அதிகரித்து செய்தீர்கள் என்றால் நீங்கள் உன்னதமான வெற்றி பெறுவீர்கள். இன்னதாலிக்க மின் அஜ்மில் உமூர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. துனியாவிலும் ஆஹிராவிலும் உயர்ந்த மேலான வெற்றிகளை நசீபாக்குவாயா. எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை தந்து சோதித்து விடாமல் நீ பாதுகாத்தருள்வாயா. ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயா. துனியாவிலும் உன்னை சந்தோஷப்படுத்தி நாளை கியாமத்தில் நீ தரக்கூடிய வகுமதிகளையும் முழுமையாக அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். வா ஆஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.